சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞானிகள் அருளியுள்ள பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 8வது சூத்திரத்து 2வது இரணத்திலே சரியை கிரியை யோகம் ஆகிய 3 பாடல்களையும், அந்த சரியை கிரியை யோகம் ஆகிய அந்த 3 நெறிகளையும் விளக்கி சொன்ன பாடல்களை சிந்தித்த அளவிலே அடுத்தார் போன்ற விளங்கக்கூடிய ஞான மார்க்கத்தை விளக்கிச் சொல்லக்கூடிய பாடலை சிந்திக்க வேண்டும். சரியை கிரியை யோகம் ஞானம் இவற்றினுடைய வேறு பெயர்கள் தாசமார்க்கம், புத்திரமார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்பவை. அந்த பெயர்களிலே ஆசிரியர் அந்த நெறிகளை குறிப்பிட்டு ஏற்கனவே சொன்ன சரியக்கிரிய யோகம் ஞானம் என்பவை இவைதான் என்று குறிப்பிட்டார். அதுபோல தாதமார்க்கம் சாற்றில், புத்திரமார்க்கம் புகழில், சகமார்க்கம் என்றெல்லாம் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு விளக்கியருடைய ஆசிரியர் இப்பொழுது ஞான நெறியாகிய சன்மார்க்கத்தை விளக்கியருளியுள்ள பாடலை பார்க்க வேண்டும். அந்த பாடலை பார்க்கலாம். சன்மார்க்கம் சகலகலை புராண வேத சாத்திரங்கள் சமயங்கள் தாம் பலவும் உணர்ந்து பன்மார்க்க பொருள்களவும் கீழாக மேலாம் பதிபசு பாசம் தெரித்து பரசிவனை காட்டும் நன்மார்க்க ஞானத்தை நாடி ஞான நேயமுடு ஞாதிருவும் நாடா வண்ணம் பின்மார்க்க சிவனுடனாம் பெற்றி ஞான பெருமையுடையோ சிவனை பெறுவர்கானே என்பது இந்த பாடல். குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரையினை அடிப்படையாக கொண்டு இதற்கு பதப்பொருள் காணலாம். சன்மார்க்கம் அதாவது ஞான நெறியாவது, ஞான நெறியாவது எப்படிப்பட்டது என்றால், சகலகலை புராண வேத சாத்திரங்கள் சமயங்கள் தாம் பலவும் உணர்ந்து. சகலகலை என்று சொல்லும்பொழுது பல்வேறு கலைகளை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் யாவற்றையும் உணர்ந்து, புராணங்களும் அப்புறம் புராணங்கள் புராண வேத சாத்திரங்கள் என்று சொல்கிறார். புராண வேத சாத்திரங்கள் என்று சொன்னார், புராணம் என்று சொல்லும்பொழுது 11 புராணங்கள், வேதம் என்று சொல்லும்பொழுது வேதத்தினுடைய கர்மகாண்டம், ஞானகாண்ட ஆராய்ச்சி அது ஞான நெறியின் பார்ப்பட்டது. இது ஞான நெறி வருவதற்கு முன்பு எவற்றையெல்லாம் பயின்றிருக்க வேண்டும் என்று இங்கு ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அது பாடலை தொடர்ந்து பார்க்கும்பொழுது நமக்கு விளங்கும். இவற்றையெல்லாம் பயின்று இவற்றுக்கும் மேம்பட்ட ஞானகாண்டத்தை பயில்வது என்று சொல்ல வருகின்றார் ஆசிரியர். ஆகவே இங்கு வேதம் என்று சொன்னது வேதத்தில் உள்ள கர்மகாண்டத்தை, அது மட்டுமன்று வேதம் என்று சொல்லும் பொழுது ஆகமத்தையும் உடன்கொள்ள வேண்டும். திருமுறைகள் மற்ற அதாவது தேவார திருவாசகம் ஆகிய திருமுறைகள், பெரிய புராணம் இவற்றிலெல்லாம் ஆகமம் என்ற ஆகமம் பற்றிய கருத்தை விட ஆகமத்தை பற்றிய ஒரு சிறப்பை சொல்லியிருப்பதை விட வேதத்தை பற்றிய சிறப்பு மிகுதியாக சொல்லியிருப்பதை நான் பார்க்கலாம். ஆகமம்னு சில இடங்களில் வரும், ஆனால் வேதத்தினுடைய சிறப்பு பல இடங்களில் வருது. ஆனா வேதம்னு சொல்லும் போதெல்லாம் ஆகமத்தையும் சேர்த்தே கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் சூத்திரம் போன்றது, ஆகமம் அதற்கு பாடியம் போன்றது என்று சிவஞான மாபாடியம் நமக்கு அருள் செய்துள்ளது. ஆகையினாலே அந்த பாடியத்திலே சொன்ன அதே கருத்தை இங்கே இந்த சித்தியார் உரையிலும் சுவாமிகள் சொல்லி சொல்கின்றார்கள். அதனால இங்கேயும் இந்த வேதம்னு சொல்லும்பொழுது ஆகமத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகையினாலே எந்த இடங்களில் அவ்வாறு கொள்ள வேண்டும் என்ற அந்த சம்பிரதாயம் எல்லாம் சிவஞான சுவாமியுடைய உரைகளை பல்காலம் பயின்று வந்தால்தான் நமக்கு அது புலனாகும். இந்த பாடலிலே இந்த சகலகலை புராண வேதம் என்று வருகின்ற இடத்திலே வேதம் என்பதற்கு வேத சாத்திரங்கள் என்பதற்கு அந்த வேதத்தினுடைய கர்மகாண்டம் ஆகமத்தினுடைய கர்மகாண்டம் ரெண்டுமே கொள்ளப்படும். ஆக சன்மார்க்கம் ஞான நெறியாவது சகலகலை சகல கலைகள் குறித்த நூல்களையும் புராண வேத சாத்திரங்கள் புராணங்களையும் வேதத்தினுடைய கர்மகாண்டம் ஆகமத்தினுடைய கர்மகாண்டம் ஆகியவற்றையும் சமயங்கள் சொல்கின்றார். சமயங்கள் என்றால் பிற சமய சாத்திரங்களையும் பிற சமய சாத்திரங்களையும் தாம்பலமும் உணர்ந்து இவற்றையெல்லாம் கற்று உணர்ந்து பன்மார்க்க பொருள்களவும் கீழாக பன்மார்க்க பொருள்களவும் அதாவது பல நெறிகளிலே செல்லக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் கீழானவையாக கண்டு கழித்துவிட வேண்டும். பன்மார்க்க பொருள்களவும் கீழாக என்று சொல்லும்பொழுது பல நெறிகளாக செல்லக்கூடிய அந்த சாத்திரங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கீழானவை கீழானவை என்று சொன்னால் தாழ்ந்தவை மோசமானவை என்ற பொருளில் அன்று. ஞானபாதத்து செய்திகளை நோக்க இவை வந்து கீழானவை, அந்த நோக்கில் தான் இங்கே சொல்லியிருக்கின்றார்களே ஒழிய அவையெல்லாம் கீழானவை என்று சொல்லும்போது தாழ்ந்தவை என்ற கருத்திலே சொல்லவில்லை. நம்முடைய திருமணிகளிலே புராண செய்திகள் ஏராளமாக இடம்பெற்றுள்ளன. ஆகையினாலே அவற்றையெல்லாம் தாழ்ந்தவை என்று அந்த கருத்திலே சொல்லவில்லை. அவையெல்லாம் ஞானவாதத்திற்கு வாயிலாக இருப்பவை. ஒரு ஆன்மா ஞானவாதத்தை சிந்தித்து ஞான நெறியிலே ஒழுகக்கூடிய ஒரு பக்குவத்தை அடைவதற்கு அந்த ஆன்மாவை பண்படுத்துபவை. ஆகையினாலே அப்படி பண்பட்ட ஆன்மா ஞானவாத ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆகையினாலே இவற்றை கடந்து அந்த ஞானவாத ஆராய்ச்சியினை அந்த ஆன்மா செய்ய வேண்டும் என்று சொல்ல வருகின்றார். இவற்றையெல்லாம் ஏற்கனவே கற்று புராணம் கர்மகாண்டங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே கற்று இவையெல்லாம் ஞானவாதத்தை நோக்க கீழானவை. இனி நாம் ஆராய வேண்டியது ஞானவாதமே என்ற நோக்கோடு இவற்றை கழித்து என்று சொல்ல வருகின்றார். கழித்து என்ற சொல் பாடலிலே இல்லை, வருவித்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு சொல்லை வருவித்துக் கொண்டால் அது சொல்லச்சம் என்பார்கள். சிவஞானபோதத்தின் ஐந்தாம் சூத்திரத்திலே விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு அளந்தறிந்தறியா என்று வரும். மெய்வாய் கண் மூக்கு நான்கு பொறிகள் தான் சொல்லப்பட்டுள்ளன. செவி என்பதை நாம் அங்கே வருவித்துக் கொள்ள வேண்டும், அதை சொல்லச்சம் என்பார்கள். அதுபோல இங்கே கழித்து என்ற சொல் சொல்லச்சம். பன்மார்க்க பொருள்களவும் கீழாக என்று உள்ளது. கீழாக கழித்து, கீழாக கண்டு கழித்து. ஆகவே சன்மார்க்கம் என்ற அந்த ஞான நெறியாவது சகல கலைகள் புராணங்கள் வேத ஆகம கர்மகாண்டங்கள் பிரசமய சாத்திரங்கள் யாவற்றையும் கற்று பல நெறிகளிலே செல்லக்கூடிய அவையெல்லாம் ஞானவாதத்தை நோக்க கீழானவை என்று சொல்லி என்று அறிந்து அவற்றை கழித்து, சரி அவற்றை கழித்தாச்சு. எதுக்காக? ஞானவாத ஆராய்ச்சி செய்வதற்காக தான். அதை செய்ய வேண்டும் என்று இப்போது ஆசிரியர் சொல்ல வருகின்றார். அப்போ அந்த ஞானவாதத்தை வந்து எப்படிப்பட்டது அந்த ஞானவாதம் என்று அடைகொடுத்து சொல்கின்றார். ஞானத்தை நாடி என்று ஆசிரியர்கள் சொல்கின்றார். ஞானத்தை நாடின்னு சொல்லியிருப்பதில் மூன்றாம் அடியில ஞானத்தை நாடின்னு சொல்லியிருப்பதில் அங்க ஞானத்தை சொன்னது ஞானபாதத்தை. ஞானம் என்பது அங்க ஞானபாதம் தான். ஞானபாதத்தை தான் ஞானம் என்று இங்கே ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார். ஞானத்தை நாடி என்றால் ஞானபாதத்தை ஆராய்ந்து, மேலாம் ஞானபாதத்தை ஆராய்ந்து. அந்த ஞானவாதம் எப்படிப்பட்டது என்று அடைகொடுத்து விளக்குகின்றார். பதிபசு பாசம் தெரித்து பரசிவனை காட்டும் நன்மார்க்க ஞானத்தை நாடி என்று சொல்கின்றார். பதிபசு பாசம் தெரித்து, அதாவது முப்பொருள்களுடைய பொதுவியல்பை விளக்கி கூறி. தெரித்து என்பதனாலே பொதுவியல்பினை விளக்கி கூறுதல் பெறப்படும் என்று உரையாசிரியர் சிவஞான சுவாமிகள் நமக்கு அருளியுள்ளார்கள். பதிபசு பாசம் தெரித்து இப்படி ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு அதனால் குறிப்பாக உணர்த்தப்படும் பொருளை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அது இந்த மெய்கண்ட சாத்திர குரு பரம்பரையிலே வந்தவர்களால் தான் இயலும். நம்முடைய ஆதீனம் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானத்திலே வந்த ஆதீனம். ஆகையினாலே அந்த சந்தானத்திலே வந்த குருமூர்த்திகளிடம் ஞானதீக்கை பெற்றவர்கள் சாத்திரோபதேசம் பெற்றவர்கள் நம்முடைய உரையாசிரியர் சிவஞான சுவாமிகள். ஆகையினாலே பதிபசுபாசம் தெரித்து என்று அந்த இருக்கின்ற இடத்திலே தெரித்து என்பதனால் அங்கு பொதுவியல்பு உணர்த்தப்படுகின்றது என்று அவர்களால் சொல்ல முடிகின்றது என்றால் அதெல்லாம் பெரிய ஞான பேரு தான். தெரித்து என்றாலே விளக்கி கூறுதல், விரிவாக எடுத்து கூறுதல் என்று பொருள்படும். இந்த நூல் ஆசிரியரே வந்து தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறார். முன்னூல் சிறப்பு சொல்லும் போது மெய்கண்டான் நூல் சென்னியிற் கொண்டு சைவத்திறத்தினை தெரிக்கலுற்றாம் என்றார். தெரிக்கலுற்றாம்னு சொன்ன ஆசிரியர் எப்படி இந்த சிவஞான போத பொருள் சொல்றார், விரிவாக சொல்கின்றார் இல்லையா, அத மாதிரி தெரித்து என்று சொல்லும்பொழுது அங்க விரிவாக விளக்கி சொல்லுதல் பெறப்படும். ஆகவே அந்த பொதுவியலை விரிவாக விளக்கி சொல்லும். அதான் பதிபசு பாசம் தெரித்து என்றால் பதிபசு பாசம் ஆகிய முப்பொருள்களின் பொதுவியல்வினை விளக்கி கூறி பரசிவனை காட்டும். பரசிவனை காட்டும் என்றால் அந்த பதிபசு பாசம் அந்த முப்பொருள்களிலே பதியாகிய பரசிவனே மேலான பொருள் என்று காட்டக்கூடிய அப்போ அதற்கு தெளிவாக அங்க எடுத்து சொல்லணும்னா எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் முப்பொருள்களின் சிறப்பு இலக்கணத்தை சொல்லணும். சுரூப இலக்கணம் சொல்வார்களே இந்த சிறப்பு இலக்கணம். ஆகவே ஆகமங்கள் முப்பொருள்களின் பொது இயல்பை எடுத்து விளக்குவதோடு மட்டுமன்றி முப்பொருள்களின் சிறப்பு இயல்பையும் சொரூப இலக்கணத்தையும் எடுத்து விளக்குகின்றன. அப்படி சொரூப இலக்கணம் சொல்லும் பொழுதுதான் சிவபெருமானுடைய மேன்மை நன்றாக விளங்கும். அதனாலதான் பரசிவனை காட்டும் என்று சொன்னது சிவபெருமானை மட்டும் விளக்குவதன்று. ஆமா, முப்பொருளையும் விளக்கி அவற்றின் சிறப்பியல்வை சொல்லி விளக்கி அதன் மூலம் முப்பொருள்களிலே சிவபெருமானை மேம்பட்டு விளங்கக்கூடிய பொருள் என்று சொல்ல சொல்வது ஆகமம். அதனாலதான் பதிபசு பாசம் தெரித்து பரசிவனை காட்டும் ஞானம் என்றார். எப்படிப்பட்ட ஞானம்? நன்மார்க்க ஞானம். மேலும் ஒரு அடை நன்மார்க்க ஞானம். நன்மார்க்கம் என்றால் நல்வழி, நல்வழிக்கு ஏதுவாகிய ஞானகாண்டம், நன்மார்க்க ஞானம், ஞானம்னு சொன்னது ஞானகாண்டம், நன்மார்க்க ஞானகாண்டம் ஏன் சொன்னார்கள், அது நல்வழிக்கு ஏதுவாகிய ஞானகாண்டம். ஆகையினாலே நன்மார்க்க ஞானத்தை நாடி, நாடி என்று சொல்லும்போது சிந்தித்து, ஆக சிந்தித்துன்னு சொல்லிட்டாலே அப்ப அந்த ஆகம உபதேசத்தை கேட்டிருக்க வேண்டும், கேட்டதுக்கு அப்புறம் தான் சிந்தித்தல் இல்லையா. ஆகவே நாடின்னு சொன்னா சிந்தித்து, ஆகவே அதற்கு முன்னால் கேட்டு என்பது பெறப்படுகிறது. ஆகவே கேட்டு சிந்தித்து, கேட்பதற்கு முன்னால் ஓதி இருக்க வேண்டும் இல்லையா. ஞான நூல் தானே ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல் என்று வர இருக்கின்ற பாடலே சொல்வார் ஆசிரியர். ஆகையினாலே இங்க நாடின்னு சொன்னதுனால சிந்தித்து என்பது பெறப்படுகின்றது. எனவே ஓதல் கேட்டல் ஏற்கனவே முடிஞ்சிருக்கணும், ஓதல் கேட்டல்களுடன் சிந்தித்து என்று உரை சொல்வார் உரையாசிரியர். ஆகவே இங்கு என்ன செய்தி சொல்ல வருகின்றார் ஆசிரியர் சொன்னார், சன்மார்க்கமாகிய ஞானநெறி என்பது சகல கலை நூல்கள், புராணங்கள், வேத ஆகம கர்மகாண்டங்கள், பிற சமய சாத்திரங்கள் இவற்றை எல்லாம் தெளிவாக கற்று அவை ஞானபாதத்தை நோக்க கீழானவை என்று சொல்லி அவற்றை கழித்து, பன்மார்க்கமாக செல்லக்கூடிய அவற்றை கீழானவையாக கண்டு கழித்து எதை ஆராய வேண்டும், பதிவசுவாசத்தின் பொதுவியல்வை விளக்கி கூறி, அப்புறம் பதிவசுவாசத்தின் சிறப்பியல்வையும் எடுத்துக்காட்டி அதன் மூலம் சிவத்தினுடைய மேன்மையை உணர்த்தக்கூடிய நல்வழிக்கு ஏதுவாகிய அந்த நன்மார்க்க ஞானம், நல்வழிக்கு ஏதுவாகிய அந்த ஞானகாண்டத்தை சிந்தித்து நாடி சிந்தித்து, சிந்திப்பதனாலே தெளிதல் ஏற்படும். தெளிதல் ஞானம் என்பது என்ன என்றால் சிவத்தோடு ஒன்றி விடுதல் தான், அவனுடைய அருளோடு ஒன்றி கலந்து விடுதல். அப்போ சிந்திக்க சிந்திக்க சிவ தரிசனம் கிட்டும். சிவ தரிசனத்தின் போது காண்பவன் காட்சி காணப்படும் பொருள் என்ற உணர்வு தோன்றும் அந்த ஆன்மாவுக்கு, அதை திரிபுடி நிலை என்று சொல்வார்கள். அது 9-10 சூத்திரங்களிலே விளக்கமாக காண இருக்கின்றோம். அறிபவன் ஞாதிரு, அறிவு ஞானம், அறியப்படும் பொருள் ஞேயம். ஆக அறிவோன் அறிவு, அறியப்படும் பொருள், இவை முறையே ஞாதிரு ஞானம் ஞேயம் என்ற கலைச்சொற்களாலே குறிப்பிடப்படும். ஏனென்றால் அந்த கலைச்சொற்கள் இந்த பாடலிலே இடம்பெற்றுள்ளன. ஆகவே ஆன்மா ஞானவாதமாகிய அந்த குறிப்பாக அந்த சிவாகம ஞானவாதத்தை கேட்டு சிந்திக்கும் பொழுது சிவ தரிசனம் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும். அப்போ அது காண்பான் அறிவு, அறிவு அறிபவன் அறிவு, அறியப்படும் பொருள் என்ற உணர்வோடு அது சிவதரிசனத்தை செய்யும். அப்படி செய்யும் வரை அதுக்கு அனுபவம் கிடைக்காது. அப்போ அதை சிந்திக்க சிந்திக்க தான் அதுக்கு தெளிவு உண்டாகும். என்னன்னா சிவபெருமான் இப்படி நாம் வந்து அறிபவன் அறியப்படும் பொருள்னு பிரித்து காணக்கூடிய அளவிலே அவன் பிரிந்திருக்கவில்லை, அவன் நம்முடைய அறிவோடு பின்னி பிணைந்திருக்கின்றான். அதான் பின்மார்க்க சிவன் என்று சொன்னான் இல்லையா. ஞாதிரு நேயம் என்று பகுத்து காண முடியாத படிக்கு, அறிபவன் அறியப்படும் பொருள் என்று பகுத்து காண முடியாத படிக்கு சிவபெருமான் நம்முடைய அறிவோடு பின்னி இருக்கின்றார். அதான் சொல்றார் ஆசிரியர், ஞான நேயமோடு ஞாதிருவும் நாடா வண்ணம் பின்மார்க்க சிவன் என்று சொன்னார். அறிவு என்றும் அறியப்படும் பொருள் என்றும் அறிபவன் என்றும் இப்படி பிரித்து காண முடியாதபடி, பிரித்து அறிய முடியாதபடி, நாடா வண்ணம் அப்படி பிரித்து அறிய முடியாதபடிக்கு பின்மார்க்க சிவன், அறிவோடு பின்னி இருக்கின்ற சிவன். பின்னுதல் என்றால் இரண்டர கடந்திருத்தல், அதாவது அத்துவிதமாய், அத்துவிதம் என்பது இரண்டற்ற நிலை. ஆகவே அத்துவிதமாய் இயைதல் என்பார்கள், அதான் இரண்டர கலந்திருத்தல். அப்படி இரண்டர கலந்திருக்கின்றான் சிவன் என்பது அந்த ஆன்மாவுக்கு தெரிய வரும். எப்பவும் அது ஞானபாதத்தை ஓதி சிந்தித்து, அது சிந்தித்து வர சிந்தித்து வர ஒரு வருடால் அது ஓதுகின்றது. தானா எடுத்து படிக்கிற படிப்பு அது வேற, ஒரு வருடால் அது ஓதி வருகின்றது. உரிய தீக்கைகளை பெற்று குருவருளால் அது ஓதி வரும் பொழுது, குரு உபதேசிக்கின்ற நெறி நின்று அது அந்த ஞானபாதத்தை ஓதி வரும் பொழுது அது அதற்கு சிந்தனை உண்டாகின்றது. அந்த சிந்தனை வளர வளர சிவபெருமான் வந்து ஞாதிரு ஞானம் நேயம் என்று பகுத்து காணும் காட்சிக்கு வாராதவன் என்ற தெளிவு அதற்கு பிறக்கின்றது. அவன் நம் அறிவோடு அறிவாக பின்னி இருப்பவன். ஆகவே பின் சிவன் என்று சொல்லியிருக்க வேண்டும். பின் சிவன் என்பது வினைத்தொகையாக பின்னி கலந்திருக்கின்ற சிவன் என்ற பொருள் தரும். ஆனா பின் சிவன் என்பதற்கு இடையே, இந்த பின் என்பதற்கும் சிவன் என்பதற்கும் இடையே மார்க்கன் ஒரு சொல்ல ஆசிரியர் வைத்திருக்கின்றார். அது இடைப்பிரவரல் என்ற ஒரு இலக்கண வழக்கு. இடைப்பிரவரல் ஒரு எளிய எடுத்துக்காட்டு பார்க்கணும்னா, சாத்தன் உண்டான் ஒரு வாக்கியம் இருக்கிறது, சாத்தன் உண்டான். இதுல சாத்தனுக்கும் உண்டனுக்கும் உண்டானுக்கும் இடையில் வயிறார அப்படின்னு ஒரு சொல்ல சேர்க்கிறீங்க, சாத்தன் வயிறார உண்டான் இல்லையா. ஆகவே அது எப்படி உண்டான் என்பதை அது விளக்கி சொல்கிறது அவ்வளவுதான். ஆகையினாலே அதை வயிறார என்பது இடையிலே வந்தது இல்லையா. இது இடைப்பிரவரல் என்பார்கள். அது மாதிரி பின் சிவன், பின் இருக்கின்ற சிவன், எப்படிப்பட்ட சிவன் என்றால் இந்த ஞான மார்க்கத்தையே அருளுகின்ற சிவன், அவன் தான் ஞான நெறியே நமக்கு காட்டுகின்ற சிவன், அவன் நம்ம அறிவில பின்னி இருக்கின்றான் என்று சொல்வார் பின் மார்க்க சிவன் என்பார். மார்க்கம் என்பது இங்க சொன்ன அந்த சன்மார்க்கத்தையே கொள்ளலாம், ஞான நெறியே கொள்ளலாம். இந்த ஞான நெறியை அவன் குருவா வந்து உணர்த்தி தானே நம்ம அறிகிறோம். ஆகவே அவன் தன் அவன் வந்து நம்முடைய அறிவில் பின்னி இரண்டரை பின்னி இருப்பதை அவனே வந்து உணர்த்த, குருவாய் வந்து உணர்த்த நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆகையினாலே அந்த நெறியை அவன் காட்ட நாம் அறிந்து கொள்கின்றோம். அதனால பின் சிவன் என்பதிலே அந்த மார்க்கம் என்பது இடைப்பிறவரர். ஆமா, பின்னி இருக்கின்ற இந்த சிவன், பின்னி இருக்கின்ற ஞான நெறியை காட்டுகின்ற சிவன், பின்னி இருக்கின்ற என்பதை சிவன் என்பதனோடுதான் கூட்ட வேண்டும். எப்படிப்பட்ட சிவன் என்பதற்கு இந்த ஞான நெறியை காட்டுகின்ற சிவன் என்று ஒரு அடை, அவ்வளவுதான். ஆகவே இந்த ஞானபாதத்தை சிந்திக்க சிந்திக்க சிவபெருமான் அறிவிலே பின்னி கலந்திருப்பது, அவன் ஞான ஞாதிரி நேயம் அந்த பகுப்புக்கு வாராமல் நம் அறிவிலே பின்னி இருப்பது அந்த ஆன்மாவால் உணரப்படும். உணர்ந்த ஆன்மா அந்த சிவத்தோடு தானும் ஒன்றாகி அது அதனுடையே கலந்துவிடும். அதான் அந்த சிவன் உடனாம் பெற்றி, அங்கு பாசச்சார்பை நீக்கி அந்த சிவத்தோடே கலந்து விடுகின்ற பெற்றி தன்மை, அந்த கலந்து விடுகின்ற தன்மை தான், அதுதான் இந்த சன்மார்க்கம். சன்மார்க்கமாவதும் தொடங்கினார் இல்லையா, நம் அறிவிலே பின்னி இருக்கின்ற சிவத்தோடு உடனாக கலந்து விடுகின்ற தன்மைதான் சன்மார்க்கம் என்பது அப்படின்னு முடிக்கிறார். அப்புறம் ஞான பெருமை உடையோர் சிவனை பெறுவர்களானே. இந்த ஞான நெறியாவது ஆன்மா சிவத்தோடு ஒன்றாக கலந்திருப்பது, அதனால ஆன்மா பெறுவது என்ன? சரியினால சாலோகம், கிரியையினால இல்லையா அது ஈசன் உலகிருத்தல், கிரியையினால சாமீபம் ஈசன் அருகிருத்தல், யோகத்தினால சாரூபம் ஈசனுடைய உருவத்தை பெறுதல். அது மாதிரி இங்க ஈசனோடு உடனா இருப்பதனால இந்த ஆன்மா பெறுவது என்றால் அந்த ஈசனையே பெறுகின்றது. சிவபோகம் சாயுச்சியம் முடிவான பேர். ஆகவே ஞான பெருமையுடையோர் சிவனை பெறுவர்கானே. ஞான பெருமையுடையோர் இருக்கு அந்த இடத்துல, இந்த ஞான பெருமையுடையோர் இங்க மேல விளக்கி சொன்ன இந்த ஞான பெருமையுடையோர். ஏன்னா சரியை பற்றி சொல்லக்கூடிய பலர் சொன்னார் இல்லையா, இச்சரியை செய்வோர் ஈசனருக்கு இருப்பார். சரியைனா என்னன்னு சொல்லிட்டதுனால அதை சுட்டு கொடுத்து சொல்கின்றார் இச்சரியை செய்வோர். அது மாதிரி கிரியை செய்யும் போது இக்கிரியினை ஏற்றுவோர்கள். நம்ம யோகத்துக்கு தான் சொல்லல, அதை சுட்டு சொல்லல இல்லையா, அங்க சுட்டை வருவித்துரைக்க வேண்டும் ஆசிரியர் உரையாசிரியர் அறிவுறுத்தினார், இங்கேயும் அறிவுறுத்துவார். ஆகவே ஞான பெருமையுடையோர் என்றால் இந்த ஞான பெருமையுடையோர். இப்படி சிவனோடு உடனாக இருக்கின்ற அறிவிலே வந்து நீக்கமல பின்னி கலந்திருக்கின்ற சிவனோடு உடனாக இருக்கின்ற இந்த ஞான பெருமை உடையவர்கள் அந்த சிவனையே பெறுவார்கள் என்று இங்கே விளக்கம் தருகின்றார்கள். ஆகவே சாயுச்சியம் என்பதை சிவனை பெறுதல் என்று ஆசிரியர் விளக்கியிருக்கின்றார், மொழிபெயர்த்து கூறியிருக்கின்றார். ஆக நாம் பதவுரையை தழுவி இவ்வாறு இதற்கு பதப்பொருள் பார்த்தோம். சுவாமிகள் வழக்கம் போல அந்த தாசமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம் இவற்றிருந்த அந்த பாடல்களுக்கு சாரமாக கருத்து சொன்னது போல இதற்கும் சொல்கின்றார்கள். சரியை வந்து புறத்தொழிலால் செய்யும் வழிபாடு, கிரியை வந்து அகம்புறம் ரெண்டு சேர்ந்து செய்வது, யோகம் வந்து அகத்தொழில் மாத்திரையால் செய்யக்கூடிய வழிபாடு. ஞானம் எப்படிப்பட்டது பொழிப்புரையை பார்க்கலாம். புறத்தொழில் அகத்தொழில் இரண்டும் இன்றி அறிவு தொழில் மாத்திரையானே அம்மூன்று திருமேனிக்கும் மேலாய், அதாவது சரியை உருவ திருமேனி இடத்திலே செய்யப்படும் வழிபாடு, கிரியை அருவ திருமேனி இடத்திலே செய்யப்படும் வழிபாடு, யோகம் அருவ திருமேனி இடத்திலே செய்யப்படும் வழிபாடு. ஆனால் ஞானம் வந்து அந்த மூன்று திருமேனிக்கும் மேலாய், திருமேனி கொள்கின்ற சிவன் வந்து திருமேனி கொண்டிருக்கும் போது தடத்த சிவன், திருமேனி கடந்த நிலைதான் சொரூப சிவன், ஞானமே மயமாக விளங்குது. திருமேனிகளும் ஞானம்தான், ஆனா அந்த திருமேனி கொள்ளும் நிலைக்கும் அப்பாற்பட்ட நிலை அந்த சொரூப நிலை, அந்த சொரூப சிவனை வழிபடுதல், அந்த வழிபடும் வல்லமையை அந்த சிவபிரானே குருவாக வந்து அந்த ஆன்மாவுக்கு அருள்கின்றார். ஆகையினாலே புறத்தொழில் அகத்தொழில் இரண்டும் இன்றி அறிவு தொழில் மாத்திரையானே அம்மூன்று திருமேனிக்கும் மேலாய், அந்த சொரூப நிலை எப்படிப்பட்டது சொல்றாரு பாருங்க, அகண்டாகார நித்த வியாபக சச்சிதானந்த பிளம்பாய் நிறைந்து நிற்கின்ற சிவபிரானிடத்தில் செய்யும் வழிபாடு ஞானம் எனப்படும் என்பதா. அகண்டாகார அகண்ட கண்டம் என்பதற்கு எதிர்ப்பதம், கண்டம் என்பது கூறுபட்டிருத்தல், இது அகண்டாகாரம் என்பது கூறுபடாத வடிவம், நித்த பொருள் அதாவது நித்த வியாபக எங்கும் நிறைந்தது, இடவரையறை காலவரையறை எல்லாம் கடந்தது, சச்சிதானந்த பிளம்பா இருக்குது, சத்து சித்து ஆனந்தம், சத்து என்றும் ஒரு தன்மைத்தான் இருத்தல், சித்து என்றும் பேரறிவு விளக்கத்தோடு இருத்தல், ஆனந்தம் என்றும் பேரின்பமயமாக இருக்கக்கூடிய பிளம்பு அறிவு பொருள், அப்படிப்பட்ட அந்த சிவபிரானிடத்தில் மூன்று திருமேனிக்கும் மேலான நிலை சொருபனில் இருந்து கொண்டுதான் அந்தந்த ஆன்மாக்களை அருள்வதற்கு உருவ திருமேனி அருவுருவ திருமேனி அருவ திருமேனியில் எடுக்கின்றார். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அந்தந்த ஆன்மாவினுடைய பக்குவத்துக்கு ஏற்ப அந்த ஆன்மாவை ஆட்கொள்ள வேண்டும். ஆகவே அவர் தடத்த நிலையிலும் இருப்பார், சொரூப நிலையிலும் இருப்பார். அந்த வல்லமை அவருக்கு உண்டு. அதில் ஞான நிலைக்கு வந்த பக்குவான்மா சொரூப நிலையில் இருக்கின்ற சிவபிரானத்திலே வழிபாடு செய்யும், அறிவினாலே வழிபாடு செய்யும். அறிவு தொழில் மாத்திரை யானே என்று சொல்வார், அறிவினால் செய்யக்கூடிய வழிபாடு. திரு திணைநகர் தேவார சுந்தரம் சுவாமி தேவாரத்திலே சொல்வார்கள், பாவமே புரிந்து அகலிடந்தண்ணில் பலபகர்ந்து அலமந்து உயிர் வாழ்க்கை காவ என்றுழந்து அயர்ந்து வீழாதே. பாவங்களே செய்து இந்த உலகத்தில் தேவையில்லாத பல விஷயங்களை பேசி பல பகர்ந்து என்று சொல்றார் பாருங்க. சிந்திக்க வேண்டும், எத்தனை தேவையில்லாத செய்திகளை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதற்காக இந்த வாக்குங்கிற கண்மேந்திரத்தின் சுவாமி அருளினார். சிந்திக்க வேண்டி உள்ளது. ஆமா, பலவற்றை பேசுகின்றோம் சொல்கின்றார். பாவமே புரிந்து அகலிடம் தண்ணில், அதாவது இந்த உலகத்தில் பல பகர்ந்து அலமந்து உயிர் வாழ்க்கை காவ என்று உழந்து அயர்ந்து வீழாதே. ஆகவே தேவையில்லாதவற்றை பேசி தேவையில்லாத பாவங்களை செய்து அயர்ந்து வீழாமல் என்ன செய்யணும்? அண்ணல் தந்திரம் அறிவினால் கருதி என்று சொல்வார். அண்ணல் தந்திரம் அறிவினால் கருதி, சிவபிரானுடைய திறத்தினை, அவனுடைய பேர் இயல்பினை, அவனுடைய பெரும் கருணையினை அறிவினால் கருதி என்று சொல்வார். ஞானத்தால் செய்யக்கூடிய வழிபாடு அங்கே சுந்தர சுவாமிகளாலே அண்ணல் தந்திரம் அறிவினால் கருதி என்பதன் மூலம் இனிதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆகையினாலே அறிவு தொழில் மாத்திரையானே மூன்று திருமேனிக்கும் மேலாய் விளங்கக்கூடிய அந்த சொரூப சிவபிரானிடத்திலே செய்யப்படும் வழிபாடு என்று இந்த கருத்து சாரமான கருத்தினை சொல்லி பொழிப்புரை சொன்னார்கள். அவ்வழிபாடு இவை என்பது முன்னர் வகுத்து கூறப்படும். விசேட உரையை பார்க்கலாம். அவ்வழிபாடு இவை என்பது முன்னர் வகுத்து கூறப்படும். முன்னர் அதாவது இடம்பற்றி முன் வரக்கூடிய பாடல்கள், வரக்கூடிய பாடல்கள் இந்த ஞான வழிபாடை பற்றி விளக்கமாக சொல்லப்படும் என்றார். சரி, வரக்கூடிய பாடல்கள் அதை பார்க்கலாம். அப்புறம் அந்த வேதம்னு சொன்னதை வந்து வேதத்தினுடைய கர்மகாண்டம் என்று கொள்ள வேண்டும். அது மட்டுமன்று ஆகம கர்மகாண்டம் கர்மகாண்டத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அது இங்க சொல்லியிருக்கிற அந்த விசேட உரை குறிப்பினால்தான் சொல்றாங்க பாருங்க. இன்று வேதம் என்றது வேதம் சிவாகமம் என்னும் இரண்டிலும் உள்ள கர்மகாண்டத்தை, இரண்டிலும் உள்ள கர்மகாண்டத்தை சிவாகமமும் வேதம் என வழங்கப்படும் என்று குறிப்பு தந்துள்ளார். சரி, எதனால வந்து அந்த புராணங்கள் கர்மகாண்டங்கள் பிரசமய நூல்கள் இவற்றையெல்லாம் கற்று அவற்றை கீழானவையாக கண்டு கழிக்க வேண்டும் ஏன் சொன்னாங்க அப்படின்னா, கீழுள்ளவற்றை கீழானவை என்று கண்டு கழித்தால் அன்றி மேலுள்ளவற்றின் மீது நமக்கு என்ன வராது, ஆர்வம் வராது. மேலுள்ளவற்றினுடைய மேன்மையினை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அதன் பயனை, மேன்மையானதுடைய பயனை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். ஆகையினால் கீழானவற்றை கீழானவை என்று கண்டு கழித்தால்தான் மேலான பொருளால் கிடைக்கக்கூடிய பயன் நமக்கு கிடைக்கும். அதை சொல்கின்றார் பாருங்க. கீழுள்ளனவற்றை கீழுள்ளவற்றை கீழென கண்டு கழித்தால் அன்றி மேலுள்ளன பயன்படா என்பார், கீழாக என்றார். கழித்து என்பது சொல்லச்சம், கழித்து என்ற சொல்லி நாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும் சொன்னேன். ஆகவே சொல்லச்சம். அப்புறம் வந்து இந்த ஞானகாண்டத்துக்கு அடைமொழி கொடுக்கும் பொழுது நன்மார்க்க ஞானம்னு சொன்னார். அது நல்வழிக்கு ஏதுவாகிய ஞானகாண்டம், அது நமக்கு தெளிவாக விளங்குகின்றது. அதற்கு முன்னால் சொல்லும்பொழுது பதிபசுபாசம் தெரித்து பரசிவனை காட்டும் சொன்னார்கள். அதுல பதிபசுபாசம் தெரித்தல் என்பது அந்த முப்பொருள்களின் பொது இயல்பினை, தடத்த இயல்பினை விளக்கி கூறுதல். பரசிவனை காட்டும் என்று சொன்னது முப்பொருள்களின் சொரூப இயல்பினை கூறுதல், கூறி சிவம் மேம்பட்டு விளங்குதலை விளக்குதல். அந்த செய்திகள்லாம் இந்த குறிப்புரையினை அடிப்படையாக கொண்டுதான் அடியன் சொன்னவை, அதை பார்க்கலாம். பதிபசுபாசம் தெரித்தலாவது அம்மூன்று பொருளையும் தடத்தலக்கணத்தின் வைத்து வகுத்துணர்த்துதல். தடத்தலக்கணம் என்பது பொதுவியல், அந்த மூன்று பொருளையும் தடத்தலக்கணத்தின் வைத்து வகுத்துணர்த்துதல், அதுதான் பதிபசுபாசம் தெரித்தல் என்றார். சரி, அப்புறம் பரசிவனை காட்டும் அது என்னது, அதை சொல்றாங்க பாருங்க. பரசிவனை காட்டலாவது அம்மூன்றனுள் பதிப்பொருள் ஏனை பாச பசுக்களுக்கு மேலாதல் இனிது விளங்க சொரூபலக்கணத்தின் வைத்து உணர்த்துதல். ஆகவே பரசிவனை காட்டும் என்று சொன்னால் பதிவசுபாசமாகிய முப்பொருள்களின் சொரூபலக்கணத்தை விளக்குவதன் மூலம் அந்த முப்பொருள்களிலே பாச பசுக்களை விடவும் சிவமே மேம்பட்டது என்பதை காட்டுதல் என்று சொன்னார். சரி, ஞானம்னு சொன்னது ஞான சாத்திரத்தை குறிக்கின்றது. இன்று ஞானம் என்றது ஞான சாத்திரத்தின் மேற்று, நன்மார்க்க ஞானம் தான் சொல்லியிருக்கிறார். ஞானம்னு சொன்னது ஞான சாத்திரத்தை குறித்து சொன்னது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படி ஆகமம் என்ன பண்ணது, ஞான சாத்திரம் என்ன பண்ணது, தெரித்து காட்டுகிறது. பதிவசுபாசம் தெரித்து பரசிவனை காட்டும்னார். ஆகவே ஞான சாஸ்திரங்கள் தெரித்து காட்டுகின்றன. தெரித்து என்பதன் மூலம் அவை முப்பொருள்களின் பொது இயல்பை விளக்குகின்றன, காட்டும் என்பதன் மூலம் சிறப்பியல்பை விளக்குகின்றன. எனவே ஞான நூல்கள் எல்லாம் பொது இயல்பை கூறிதான் சிறப்பியல்பை கூறும் ஆகவே சிறப்பியர்களை மட்டுமே கூறக்கூடிய நூல்கள் உள்ளன. அவை வந்து உண்மை அதிகார செய்திகளை மட்டும் சொல்வதனால உண்மை நூல்கள். ஆனா மூல ஆகமங்களை பார்க்கும் பொழுது அந்த அந்த ஆகம ஞானவாதம் வந்து முப்பொருள்களின் பொதுவியல்பை விளக்கித்தான் சிறப்பியல்பை விளக்கும். ஆகையினாலே இப்படி காட்டுதல் தான் வந்து ஞானவாதத்திற்கு இயல்பு. ஏன் அப்படின்னா பொதுவியல்பு உணராமல் நேரடியாக சிறப்பியல்பை உணர ஆன்மாக்களால் முடியாது. தூளாருந்ததி முறைமை பற்றி தான் ஆன்மாக்களுக்கு உணர்த்த வேண்டும். ஆன்மாக்கள் படிமுறையில் உணரக்கூடியவை. அந்த செய்தியை சொல்றாங்க. தெரித்து காட்டும் ஞான நூல் எனவே ஞானகாண்டம் எல்லாம் தூளாருந்ததி நியாயம் பற்றி இஞ்ஞனம் இரு பகுதிப்பட நிகழும் என்பதாயிற்று. இரு பகுதிப்பட என்றால் பொதுவியல்பு கூறி சிறப்பியல்பு கூறுதல், பொது இலக்கணங்கிற பகுதியை சொல்லி அப்புறம் சிறப்பு இலக்கணங்கிற பகுதியை சொல்லுதல், ரெண்டு பகுதியும் சேர்த்து சொல்லுதல், அதான் இரு பகுதிப்பட நிகழும் என்பதாயிற்று என்று கூறுகிறார்கள். நாடுதல் சிந்தித்தல் எங்க இருக்கு? மூன்றாம் அடியில நன்மார்க்க ஞானத்தை நாடி என்று இருக்கின்றது. நாடி என்பது சிந்தித்து என்று பொருள் கண்டோம். இந்த அடிப்படையில் தான் கண்டோம். நாடினா சிந்தித்தல். சிந்தித்தல் சொல்றதுனால அந்த நாடுதலுக்கு வேண்டப்படும், அந்த சிந்தித்தலுக்கு வேண்டப்படும் ஓதல் கேட்டல்களும் உடன் கொள்ளப்படும் என்று சுவாமிகள் நமக்கு சொல்வார்கள். அதை பார்க்கலாம். நாடுதல் சிந்தித்தல் நாடி எனவே நாடுதற்கு வேண்டப்படும் ஓதல் கேட்டல்களும் உடன் கொள்ளப்படும். ஏன்னா அடுத்த பாடல சொல்வார், ஞான நூல் தானே ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் என்பார். ஆகவே சிந்தித்தலுக்கு முன்னால் வந்து கேட்டல் இருக்கின்றது, ஓதுதல் இருக்கின்றது. ஆகவே முக்கியமானவை அவை ரெண்டும். ஆகையினாலே ஓதல் கேட்டல்களுடன் சிந்தித்து என்று இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். பதவுரையிலையும் பார்த்தா பதவுரை ஆசிரியரும் அதற்கு இணங்க அங்கே சொல்லியிருப்பார்கள். ஆகவே நாடுதற்கு வேண்டப்படும் ஓதல் கேட்டல்களும் உடன் கொள்ளப்படும். அப்ப நல்வழிக்கு ஏதுவான ஞானகாண்டத்தை என்ன செய்யணும்? ஓதி தான் முதல்ல ஓதி, அப்புறம் தன்னை ஒத்த பக்குவர்களையும் ஓதுமாறு அவர்களுக்கும் அறிவுறுத்தி ஓதுவித்து, அப்புறம் தக்க ஞானாசிரியிடம் தன்னை நெறிப்படுத்துகின்ற ஞானாசிரியிடம் வந்து அந்த ஞான நூல் பொருளை கேட்டு அதுக்கப்புறம் சிந்திக்க வேண்டும். ஓதல் கேட்டல்களுடன் சிந்திக்க வேண்டும். அப்பந்தான் சிவ தரிசன நிலைக்கு உயரலாம். அப்புறம் அந்த அதுல வரக்கூடிய அந்த காண்பான் காணப்படும் பொருள் அந்த பேதத்தையும் கடந்த அந்த அத்துவித நிலையை சிவபிரான் அறிவோடு பின்னி இருக்கின்ற அத்துவித நிலையை உணர்ந்து அந்த சிவனோடு உடனாக திகழலாம். இதுதான் சிவனையே பெறுதல் என்று இவ்வாறு கொள்ள வேண்டும். அப்புறம் பின்மார்க்க சிவன் வளர்த்தல அது வினைத்தொகைன்னு பார்த்தோம். அதை சொல்கின்றார்கள் பின்மார்க்க சிவன் வினைத்தொகை. பின்னுதல் பின்னுதல் என்பதற்கு பொருள் சொல்கின்றார்கள் பாருங்க. பின்னுதல் அத்துவிதமாய் இயைதல், அதாவது இரண்டரை கலந்து பொருந்தி இருத்தல், அதான் பின்னுதல் அத்துவிதமாய் இயைதல். எப்படி அவன் இரண்டரை கலந்திருக்கின்றான் என்றால் ஆன்மாவால் சிவத்தை எந்த முறைப்படி காண முடியாது. ஆன்மா தன்னை வந்து அறிபவன் என்றும் சிவனை அறியப்படும் பொருள் என்றும் இப்படி பகுத்து காண முடியாது. ஏன்னா இப்படி பகுத்து காண முடியாதபடிக்கு அறிவோடு அறிவாக அவன் பின்னி இருக்கின்றான். ஆன்மா அறிவோடு அறிவாக பின்னி இருக்கின்றான். அதனால நாடாவண்ணம் பின்னிய சிவன் ஞான நேயமுடன் ஞாதிரவும் இல்லையா, நாடாவண்ணம் ஞான நேயமோடு ஞாதிரவும் நாடாவண்ணம் ஞானம் நேயம் ஞாதிரன்னு அப்படி பகுத்து காண முடியாதபடிக்கு நாடாவண்ணம் பின்னிய சிவன் பகுத்து காண முடியாதபடிக்கு பின்னி கலந்திருக்கின்ற சிவன் அப்படி கூட்டி உரைக்க வேண்டும். அதான் நாடாவண்ணம் பின்னிய சிவன் என்று உரைக்க. ஆகவே பின்னிய சிவன் என்பது வினைத்தொகையா வரும்போது பின் சிவன் இருக்கலாம். இடையில மார்க்கம் என்று ஒன்று வந்திருக்கின்றது, அது இடைப்பிறவர்களாக வந்தது, அது எடுத்துக்காட்டுடன் பார்த்தோம். ஆகவே மார்க்கம் இடைப்பிறவரல். சரி, அப்ப இந்த பாடலை வந்து எப்படி நாம கூட்டி பொருள் உரைக்கணும்னா அதை சொல்கின்றார்கள். சன்மார்க்கம்னு தொடங்குது இல்லையா, அது சன்மார்க்கமாவது என்ன சொல்கின்றார்கள், சன்மார்க்கமாவது உணர்ந்து கழித்து நாடி உடனாம் பெற்றி என வினை முடிவு செய்க. இந்த பாடலை எப்படி கூட்டி பொருள் காண வேண்டும் என்றால் உணர்ந்து கழித்து நாடி உடனாம் பெற்றி. உணர்ந்து அதாவது சகலகலை புராணம் வேதம் சாத்திரங்கள் சமயங்கள் தாம்பளவும் உணர்ந்து இவற்றையெல்லாம் உணர்ந்து, அப்புறம் கழித்து சொன்னார்கள் இல்லையா, பன்மார்க்க பொருள்களவும் கீழாக வரதான் இருக்கு, கழித்து வருவித்துக் கொள்ள வேண்டும்.